ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு கடவுர் வீரட்ட பதிகம் மறு துயர் தீர. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் குழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல் முதலில் அணைந்த பிரான் அடிபோற்றி வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம்போற்றி ஊழி மலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் நாலாம் திருமுறை 107 பதிகம் மருள் துயர் தீர அப்படிங்கிறத பதிகத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ முதல் 5 பாடல்கள் பார்த்துருந்தோம். இந்த 6 பாடலும் தொடர்கின்ற பதிகத்தை பற்றி பார்த்தப்ப பேசியிருக்கோம். இந்த பதிகத்தில் திருநாவுக்கரசர் கடைசி பாட்டை தவிர எல்லா பாட்டிலையும் சிவருமான் காலனை உதைச்சதை பற்றி குறிப்பிடுறார். ஒவ்வொரு பாட்டிலையும் யமனை உதைச்சார், காலனை உதைச்சார், காலனை உதைச்சார், மார்க்கண்டேயரை காப்பாற்றினார் அப்படின்னு எல்லா பாட்டிலையும் குறிப்பு இருக்கு. அது மாதிரி சில பதிகங்கள் தேவாரத்தில் சில பதிகங்கள் இப்படி பாடல் தோறும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை பற்றி குறிப்பு இருக்கும். உதாரணமாக திருநாவுக்கரசர் தேவாரத்தில் வேறொரு தேவார பதிகத்தில் பதிகம் முழுக்க ராவணன் கைலாச மலையை தூக்கி அதன் கீழே இறைவனால் நசுக்கப்பட்டு அப்புறம் அழுது தொழுது அருள் பெற்றதை பற்றி ஒரு குறிப்பு வரும். ஒவ்வொரு பாட்டிலையும் வரும். அதே மாதிரி திருஞான சம்பந்தர் ராமேஸ்வரத்தில் போய் பாடின பதியம் ஒன்றில் இப்படி இந்த ராமர் ராவணனை கொன்று அந்த பாவம் நீங்குவதற்காக ராமேஸ்வரத்தில் இறைவனை வழிபட்டார் அப்படிங்கிற குறிப்பு ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லுவார். அது மாதிரி இந்த பாட்டில் திருநாவுக்கரசர் ஒவ்வொரு பாட்டிலையும் காலனை உதைத்ததை பற்றி சொல்கிறார். இப்போ நம்ம 6 பாட்டுக்கு போவோம். பாலனுக்காய் என்று பார்க்கடல் ஈந்து பனைத்து எழுந்த ஆளின் கீழ் இருந்து ஆறாம் மோதி அருமுனைக்காய் சூலமும் பாசமும் கொண்டு தொடர்ந்து அடர்ந்து ஓடி வந்த காலனை காய்ந்த பிரான் கடவுர் உரை உத்தமனே. இதில் அவர் காலனை உதைச்ச வரலாறு சொல்கிறார். அதுக்கு தவிர ஒரு அதிகப்படியான ஒரு செய்தியாக முதலடியில் ஒரு செய்தி சொல்கிறார். பாலனுக்காய் என்று பார்க்கடல் ஈந்து. நம்ம பொதுவாக இந்த காலனை உதைக்கிற கதை வர்ற இடங்கள்லாம் பாலன் அப்படின்னு வந்து அது மார்க்கண்டேயர் குறிக்கிற சொல்லாக வரும். ஆனால் இந்த பாட்டில் அது பாலனுங்கிறது மார்க்கண்டேயர் இல்லை, இந்த இடத்துல பாலனுங்கிறது வேற. ஏன்னா பாலனுக்காய் அன்று பார்க்கடல் ஈந்து அது ஒரு புராண கதை, அது என்னென்னு பார்ப்போம். அப்புறம் இந்த அருமுனிக்காய் சூலமும் பாசம் கொண்டு, இந்த அருமுனிங்கிறது தான் மார்க்கண்டேயர் குறிக்கிற வார்த்தை இந்த பாட்டில். பாலனுக்காய் அன்று பார்க்கடல் ஈந்து அப்படிங்கிறது உபபன்ய முனிவர் இறைவனை வேண்டினப்போ இறைவன் அவருக்காக பார்க்கடலையே வரவழைச்சு கொடுத்தான் அப்படிங்கிறது கதை. இது உங்களில் சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், சில பேர் கேள்விப்படாமல் இருக்கலாம். இதில் சிதம்பரத்தில் இந்த வியாக்ரபாதர்னு ஒரு முனிவர் இருந்தார், புலிக்கால் முனிவர். அவருக்கு ஒரு மகன், அவர் அந்த மகன் பேர் உபமன்யு. இந்த இவர் ஏதோ ஒரு சமயத்தில் வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு போகிறப்போ அந்த வசிஷ்டரோட ஆசிரமத்தில் இருக்கிற காமதேனோட பாலெல்லாம் குடித்து பண்ணார். அப்புறம் தன்னோட வீட்டுக்கு வந்தால் அங்கே பால் இல்லை வாளுக்கு. அப்போ அவர் அம்மாட்ட வந்து எனக்கு பால் ஒன்றுன்னு அழுதுருக்கார், அடம் பிடிச்சிருக்கார். அப்போ அம்மா வந்து அவள் தண்ணியில் கரைச்சி இந்த அப்பா பால் குடியவன் கொடுத்துருக்கா. அது குழந்தைக்கு டேஸ்ட்லாம் தெரியும் இல்லையா, அது பால் இல்லை இது வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அம்மா சொன்னால் நமக்கு பாலுக்கெல்லாம் எங்கே போவோம், அவள் இந்த இடத்துல மாடுகள்லாம் இல்லை போல் இருக்கு, பாலுக்கு எங்கே போவோம், அதனால் நீ இறைவனை வேண்டிக்கோ, இறைவன் உனக்கு அருள் புரிவார் அப்படின்ட்ட. அதை கேட்டு அவர் சிவருமானை நோக்கி தவம் செய்தார். அப்போ சிவருமான் அவருடைய அன்பை மெச்சி அவருக்கு பார்க்கடலையே வரவழைச்சு கொடுத்தான் அப்படிங்கிறது வரலாற்று செய்தி. இது ஒரு கட்டுரையில் இந்த மாதிரி புராண கதைகள்லாம் ரெஃபரன்ஸ் வர்றப்போ காமிச்சிருக்கா, இது என்ன கதை அப்படின்னு சுத்தமாக சொல்லிருக்கா. இந்த திருமுறை கட்டுரைகளில் தேவாரம் டாட் ஓரிஜில் இருக்குது இந்த கட்டுரை. சில பேர் தர்மபுர ஆதீனத்துடைய உரை நூல்களில் பார்த்தோன்னா புராண வரலாற்று குறிப்புகள் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்கு, அதில் இருக்குது. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பாலனுக்கு பார்க்கடல் ஈந்து இல்லையா, பாலனுக்காய் என்று பார்க்கடல் ஈந்து அப்படின்னு வர்ற கதை அதுதான். அது இந்த உபமன்ய முனிவர் தவம் செய்து குழந்தையா இருந்தப்ப தவம் செய்து அவருக்கு இறங்கி இறைவன் பார்க்கடலை வரவழைச்சு கொடுத்தான். அவருக்கு குழந்தை வந்து பால் ஒன்று அழுது அது பால் இல்லாமப்போ அம்மா இறைவனை தவஞ்சு வேண்டிக்கோங்க, அவர் தவம் செய்து இறைவன் அவருக்கு பார்க்கடலே வரவழைச்சு கொடுத்தான். அதனால சிதம்பரத்துல ஒரு குளத்து கூட அது மாதிரி திருப்பார் கடல்னு பேர் இருக்கு, சிதம்பரத்துக்காரர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அது. அதுதான் இந்த முதல் அடியில சொல்றது, பாலனுக்காய் அன்று பார்க்கடல் ஈந்து. இந்த ஃப்ரேஸ் நமக்கு இதுலயும் வரும், திருப்பல்லாண்டு இருக்கு இல்லையா, ஒன்பதாம் திருமணில் 29 பதிகத்துல 9 பதிக பாடல்ல வரும், பாலுக்கு பாலகன் வேண்டிய எழுதிட பார்க்கடல் ஈந்த பிரான், மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆலிக்கும் அந்தனர் வாழ்கின்ற திருச்சிற்றம் பலமை இடமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு அந்த திருப்பல்லாண்டு பாட்டுல சேந்தனார் இதை ரெஃபர் பண்ற, இந்த கதையை ரெஃபர் பண்ற, பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் ஈந்த பிரான். அந்த கதையோட ரெஃபரன்ஸ் தான் இங்க திருநாவுக்கரசர் பாலனுக்காய் என்று பார்க்கடல் ஈந்து அப்படின்னு சொல்றார். அப்படி பாலனுக்காய் என்று பார்க்கடல் ஈந்து அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணார், பனைத்து எழுந்த ஆறினர் கீழ் இருந்து ஆரணமோதி. இது தட்சிணாமூர்த்தி கோலத்தை குறிக்கிற ஃப்ரேஸ் இது. பனைத்து எழுந்த ஆளினர் கீழ் இருந்து பனைத்தல் அப்படின்னாக்க அப்படி இந்த என்ன செழுமையா ஒரு மரம் வளர்றது இல்லையா, செழிச்சு இருக்கு அப்படிங்கிற செழிப்பான செழிப்பா வளர்ந்துருக்கிற மரம். பனைத்து எழுந்த ஆள், ஆள்ங்கிறது இந்த இடத்துல கல்லால மரம். அந்த கல்லால மரத்தின் கீழே சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி கோலத்துல வீட்டில் இருந்து ஆரணம் ஓதி, ஆரணம் அப்படின்னாக்க வேதம்னு அர்த்தம், வேதங்களை ஓதினார். அப்படின்னா அவர் தட்சிணாமூர்த்தி கோலத்துல கல்லால மரத்தின் கீழே வீட்டிலிருந்து சனாதி முனிவர்களுக்கு 4 வேதங்களின் பொருளையும் உபதேசம் பண்ணார். அந்த கோலம் நமக்கு தெரியும், அந்த கதையும் பொதுவாக நமக்கு தெரியும். அவர் மௌனமாக இருப்பார், சின்னதிரி மாதிரி காமிச்சுட்டு கீழே 4 பேர் உட்காந்துருப்பார் சனகாதி ரிஷிகள். அவர்களுக்கு சொல்லாம ஒரு வாயால வார்த்தைகள் சொல்லாமல் அவர்களுக்கு அவருடைய ஐயங்கள் எல்லாம் தெளிவிப்பார். அவர் தான் அந்த தட்சிணாமூர்த்தி கோலம். அதை இங்கே சொல்கிறார், அப்படிப்பட்ட தட்சிணாமூர்த்தியாக இருப்பான் சிவபெருமான். அப்படி பண்ணி அருமுனிக்காய் சூலமும் பாசமும் கொண்டு தொடர்ந்து அடர்ந்து ஓடி வந்த காலனை காய்ந்த பிரான். அருமுனின்னா அரிய முனிவர், ரொம்ப சிறந்த தபஸ்வி இல்லையா. அரும்பொருள், அரு அப்படின்னாக்க சம்திங் தட் இஸ் வெரி நைஸ், சம்திங் தட் இஸ் வெரி ரேர், சம்திங் தட் இஸ் வெரி ஸ்பெஷல். அருமுனிக்காய் சூலமும் பாசமும் கொண்டு, இந்த காலனோட கையில சூலமும் இருக்கும் பாசமும் இருக்கும். சூலம்னா நமக்கு தெரியும் திரிசூலம், பாசம்னா எவனோட கையில இருக்கிற கயிறு, உயிர்களை பிடிச்சு கொண்டு போறதுக்காக இருக்க சுருக்கு கயிறு. அப்படி அந்த சூலத்தையும் சுருக்கு கயிற்றையும் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து அடர்ந்து ஓடி வந்த இந்த மார்க்கண்டே எங்க இருக்காரோ அவருக்கு அவர் கிட்டக்க நெருங்கி வர்றார் அந்த யமன். அப்படி நெருங்கி வந்து ஓடி வந்து வேகமாக ஓடி வந்தான், இவனோட நாளாயிடுச்சு இவன் இழுத்துன்னு போனோம் அப்படின்னு. அப்படி வேகமாக அவரை உயிரை பிடிக்கிறதுக்காக இந்த மார்க்கண்டேயர் இந்த இடத்துக்கு தேடி ஓடி வந்த காலனை காய்ந்த பிரான். காய்தல் அப்படின்னாக்க கோபிக்கிறது, தண்டிக்கிறது, கண்டிக்கிறது, எல்லாம் காய்தலில் வரும். அப்படி காய்ந்த பிரான்னா அப்படி அந்த யமனை உதைத்து தண்டித்த பெருமான் எங்க இருக்கின்றான், கடவுர் உரை உத்தமனு, அவன் திருக்கடவுர்ல வீற்றிருக்கிறான் அந்த பெருமான், அவன் உத்தமன் அப்படிங்கிற. அதனால இதுல அந்த திருக்கடவுர்ல இருக்கிற காலசம்ஹார மூர்த்தியா இருக்கிற சிவபெருமான் நம்ம தட்சிணாமூர்த்தி, அவன் நம்மளை எமன்ட்ட இருந்து காப்பாத்துவான். அதே சமயத்துல நம்ம உள்ளன்போட பூஜை பண்ணினாக்க வழிபட்டாக்க நம்மளுடைய விருப்பம் என்னவோ அதுக்கு நிறைவேற்றி தருவோம். நம்ம ஒண்ணு கேட்டா 10 கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு உதாரணத்துக்காக அந்த உபமன்யு முனிவரோட கதையை சொல்றார். உபமன்யு முனிவர் பால் வேணும்னு தவம் பண்ணார், உனக்கு பால் என்ன பார்க்கடலே தரேன் அப்படின்னு கொடுத்தார் சிவருமன். அது மாதிரி நம்ம விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை வாரி வழங்குவான் அப்படிங்கிறது அதில் குறிப்பு. இதுதான் இந்த 6 பாட்டுக்கு நேரடியான பொருள். ஏழாம் பாட்டுக்கு போவோம். 7 பாட்டு, படர்சடை கொன்றையும் பன்னக மாலை பனி கையறா உடை தலை கோத்து உழல் மேனியன் உண்பலிக்கென்று உழல்வோன் சுடர் பொதி மூவிலை வேலுடை காலனை துண்டமதா உடறிய சேவடியான் கடவுர் உரை உத்தமனே. இதில் இறைவனுடைய கோலத்தை வர்ணிக்கிறார், அவன் பிக்ஷாடனாக போறதை குறிக்கிறார், அப்புறம் யமனை உதச்சதை குறிக்கிறார். இந்த 3 செய்தி தான் இருக்குது. இல்லை படசடை கொன்றையும் பன்னக மாலை பனி கையிறா உடைதலை கொத்து உழல் மேனியன் அப்படின்னு இறைவனுடைய சிவருமானுடைய கோலத்தை வர்ணிக்கிறார். சிவருமானுக்கு சடை இருக்கும், அந்த சடை படர்ந்து இருக்கிற சடை, படர்கின்ற சடை, படர் சடை அப்படிங்கிறது இந்த வினைத்தொகை. இது படசடை, அப்படி அது சடையை வர்ணிக்கிற செஞ்சடை, விரிசடை, தாழ் சடை, நீள் சடை அப்படின்னு பல விதமான அப்ஜெக்டிவ்ஸோட வரும். அதில் இங்கே படர் சடை அப்படின்னு வர்ணிக்கிறார். அந்த படர் சடையில கொன்றை அணிந்திருக்கிறார். படர் சடை கொன்றையும், அந்த படர்ந்த சடையில கொன்றை மலரை அணிஞ்சிருக்கிறார். அப்புறம் வேற என்ன அணிஞ்சிருக்கார் தன்னுடைய திருவுருவத்துல? பன்னக மாலை. பன்னகம் அப்படின்னாக்க பாம்பு. அவன் நாகப்பாம்ப மாலை மாதிரி அணிஞ்சிருக்கிறான், பன்னக மாலை. பனி கையறா உடைதலை கோத்து உழல் மேனியன். சிவருமான் மண்டையோட்டு மாலை அணிஞ்சிருக்கிறார். அவருடைய கோலத்தை பார்த்தா தெரியும், அவர் தலையில கொன்றை மலர் இருக்கும், கங்கை இருக்கும், சந்திரன் இருக்கும், தலை மேல பாம்பு இருக்கும், கழுத்துல ஒரு பாம்பு இருக்கும், இடுப்புல ஒரு பாம்பு இருக்கும், விபதி பிடிச்சிருப்பார் இல்லையா, காதில் குழை அணிஞ்சிருப்பார், இது மாதிரி நெற்றியில கண்ணு இருக்கும். இப்படியாக அவருடைய வர்ணனை உண்டு. அதில் சில விஷயங்களை இந்த பாட்டில் சொல்றார். பன்னக மாலை அப்படின்னா பாம்பு மாலை போட்டுருக்கார். அப்புறம் பனி கையறா உடை தலை கோத்து உழல் மேனியன். பனி அப்படின்னாலும் நாகப்பாம்புன்னு அர்த்தம். இந்த சங்கிருத வார்த்தையிலேருந்து வர்றது பனி அப்படிங்கிறது. இந்த பன்னகம், பனி, பனி அதெல்லாம் அந்த சம்ஸ்கிருத வார்த்தைகள் பாம்புக்கு. அப்படியாக இந்த நாகப்பாம்பு பனி, அந்த நாகப்பாம்பை கயிறாக, கயிறா அப்படின்னா கயிறாக அப்படின்னு அர்த்தம். அப்படி நாகப்பாம்பே கயிறு மாதிரி உபயோகிச்சு உடை தலை கோத்து உழல் மேனியன். அவர் தலை மண்டையோட்டு மாலை போட்டிருக்காரு. உடை தலைனாக்க மண்டையோட்டு மண்டையோடு உடைஞ்ச தலை. அப்படி அந்த உடைஞ்ச தலைகள் எல்லாம் கோத்து உழல்கின்றார். அது கோத்து அதெல்லாத்தையும் மாலையா கோத்துருக்கா, பூவை மாலையா கோக்குற மாதிரி இந்த மண்டையோடுகளை ஒரு மாலையா கோத்துருக்கார் சிவபெருமான். நம்ம பூவை கோக்குறதுக்கு பொதுவாக நார் உபயோகிப்போம். இப்போ காலம் மாறி போச்சு, பலரும் நூல் உபயோகிக்கும் பல இடங்களில். அப்படி சிவபெருமான் மண்டையோட்டு மாலைக்கு நார் உபயோகிக்கிறாரா நூல் உபயோகிக்கிறாரன்னா அவர் அது ரெண்டுமே உபயோகிக்கல, அவர் பாம்பு உபயோகிக்கிறார். அந்த மண்டையோட்டுகளுக்குள்ள ஒரு பாம்பு விட்டு அந்த பாம்பால ஒரு மண்டையோட்டு மாலை பண்றார். அந்த பாம்பே கயிறாக அர்த்தம், பனி கயிறா. பாம்புகளே பாம்பு ஒன்றே கயிறு போல ஆக்கி அந்த கயிற்றை கொண்டு மண்டையோடுகளை கோத்து மாலையாக அணிந்திருக்கிறார் அவர். அப்படி பனி கயிறா உடைதலை கோத்து உழல் மேனியன், அப்படி அதை அணிந்து திருமேனியை உடையவன். உண்பலிக்கு என்று உழல்வோன். பலி அப்படின்னாக்க உணவுன்னு அர்த்தம், பிச்சைன்னு அர்த்தம் இல்லையா. இந்த பலி அப்படிங்கிறது இப்போ ஒரு உயிரை கொள்றதுங்கிற பொருள்ல பல பொதுவாக உபயோகப்படுறது. ஆனா தேவாரத்துல பலி அப்படின்னாக்க அது உணவு இல்லைன்னா பிச்சைன்னு பொதுவான அர்த்தம், பிச்சைன்னு பெரும்பாலும் இருக்கும். உண்பலிக்கு உண்ணுகின்ற பிச்சைக்கு, இல்லை உண்ணுகின்ற உணவுக்கு இறைவன் மண்டையோட்ட கையில எழுந்துட்டு பிக்ஷாடனராக போய் யாசிப்பான். அந்த பிக்ஷாடனர் குலத்துங்க சொல்ற உண்பலிக்கு சாப்பாட்டுக்குன்னு பிச்சை எடுத்துட்டு திரிகின்றவன். உழல்தல்னா சுத்துறது, திரிதல் அலைதல் அப்படின்னு அர்த்தம் உழல்தல் தான். சிவபெருமான் பிக்ஷாடனர் குலத்தை மண்டையோட்ட கையில எடுத்துட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு போறான். அப்படிப்பட்ட சிவபெருமானவன் உண்பலிக்கென்று உழுவோன். அவன் வேற என்ன பண்ணினான்? சுடற்பொதி மூவிலை வேலுடை காலனை துண்டமதா உடறிய சேவடியான். அந்த காலனுடைய வர்ணனை, அவன் கையில மூவில சூலம்னு முன்னாடி பாட்டில் பார்த்தோம். சூலமும் பாசமும் கொண்டு தொடர்ந்து அளந்து ஓடி வந்து அப்படின்னு முன்னாடி பாட்டில் பார்த்தோம். அதே சூலம் தான் இங்க. அதை வேற விதமா வர்ணிக்கிறார். சுடர் பொதி மூவிலை வேல், அதுதான் சூலம். திரிசூலத்துல அந்த மூவிலை வேல் அப்படின்னு பல தேவார பாடல்களை பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த சூலத்துல மேல அப்படி மூன்று இலைகள் மாதிரி அதோட நுனி இருக்கும். அது மூன்று இலை உடைய வேல். அந்த வேலோட அந்த ஆயுதத்தோட குத்திர முனை இருக்கே அதுல இலை மாதிரி ஒரு வடிவம் இருக்கும். அதுல மூன்று இருக்கிறதுனால மூவிலை வேல்னு பேரு திரிசூலத்து. அது சுடர் பொதி மூவிலை வேல், சுடர் பொதிந்த மூவிலை வேல் எடுத்துக்கலாம். ஒளி பொதிந்த, ஒளி சுடர்னா ஒளி, பொதினா திரள். அப்படி சுடர் திரண்டு இருக்கின்ற மூவிலை வேல், அப்படிப்பட்ட மூவிலை வேல் சூழத்தை எடுத்துட்டு வந்தான் அந்த யமன் காலன். அவன் வந்தான், அவனை துண்டமதா உடறிய சேவடியான். அவனை ரெண்டு துண்டா, துண்டம் துண்டமா உடறிய, உடறுதல் அப்படின்னாக்க கோபிச்சுக்கிறதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோபிச்சு உதச்சார். அப்படிப்பட்ட அந்த காலனை துண்டம் துண்டமா போகும்படியாக கோபித்த சேவடியை உடையவன். அப்படி அவனை உதைத்த சேவடியை உடையவன் கடவுரில் இருக்கின்ற உத்தமனாகிய சிவருமான் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றார். இதுதான் இந்த ஏழாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். இப்போ நம்ம எட்டாம் பாட்டுக்கு போவோம். வெண்டலை மாலையும் கங்கை கரோடி விசடை மேல் பெண்டணி நாயகன் பேயுகந்தாடும் பெருந்தகையான் கண்டனி நெற்றியன் காலனை காய்ந்து கடலின் விடம் உண்டருள் செய்த பிரான் கடவுரூரை உத்தமனே இதுலயும் அவர் சொல்றதெல்லாம் அது மாதிரி அவருடைய இறைவனுடைய வர்ணனை வடிவ கோலத்தை வர்ணிக்கிறார். வெண் தலை மாலை, அதான் வெண்டை மாலையும் வெண் தலை மாலையும் கங்கை கரோடி விரிசடை மேல் வெண்டனி நாயகன். இதெல்லாம் இறைவனுடைய வர்ணனை. இறைவன் வந்து வெண்தலை மாலை, முன்னாடி பார்த்த மண்டையோட்டு மாலை அணிஞ்சிருக்கிறார், அதுதான் அந்த வெண்டலை மாலை. இல்லை கங்கை கரோடின்னு வருது. இந்த கரோடிங்கிற வார்த்தை கொஞ்சம் அரிய வார்த்தை, நம்ம எப்பாவதுதான் பார்க்குறோம். இப்போ இது வரைக்கும் பார்த்த ஞாபகம் எனக்கு இல்லை. இந்த பாட்டில் பார்க்குறோம் கரோடின்னு, இது வரைக்கும் வேறு மற்ற பாடல்களில் நம்ம பார்க்கல, நம்ம பார்த்த பதியங்களில். கரோடி அப்படின்னாக்க சம்ஸ்கிருத வார்த்தை இது, அதுக்கு மண்டையோட்டு மாலை அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார். கரோடி கரோட்டி அப்படின்னாலே மண்டையோட்டு மாலை. அப்போ வெண்தலை மாலைன்னு போட்டு அப்புறம் கரோட்டின்னு ஏன் கொடுக்குறார் அப்படின்னு நான் யோசித்தேன். அப்போது இந்த ஏன்னா வெண்தலை மாலையும் கங்கை கரோடி அப்படின்னு போடுறார். இது சமயத்தில் இந்த செய்யுளில் நம்ம வார்த்தைகளை இடம் மாற்றி வச்சு பொருள் கொள்ளணும். அப்படி பண்ணால் சரியாக வரும். வெண்தலை மாலை கரோடி இல்லையா, அப்படியே வெண்டலை மாலையாகிய கரோடியும் கங்கையும் விரிசடை மேல் அப்படின்னு எடுத்துக்கணும். இது எனக்கு அப்படி தோன்றுறது. அதே மாதிரி இந்த இந்த கங்கை இருக்கு, பெண்டணி நாயகன் அப்படின்னு இருக்கு. இந்த ஓதுவார் பாடுறப்போ உங்கள் புத்தகத்தில் எப்படி இருக்கு தெரியாது, தேவாரம் டாட் ஓஆர்ஜி சைட்டில் பெண்டு பெண்டணி நாயகன் மூணு சீ இணி போட்டிருக்கோம். ஆனால் ஓதுவார் பாடுறப்ப பெண் தனி நாயகன் அப்படிங்கிற மாதிரி, தனி அப்படிங்கிற மாதிரி பாடிடுறாருன்னு நினைக்கிறேன். பாடபேதம் இருக்கா தெரியாது. ஆனால் இதுக்கு இந்த இந்த கரோடியை வந்து வெண்டலை மாலையோட கொண்டு போய் சேர்த்து பொருள் கொள்ளணும். அதே மாதிரி விரிசடைமேல் கங்கை பெண்டு அணி நாயகன் அப்படின்னு பொருள் கொள்ள வேண்டி வரும். அதாவது வெண்டலை வெண்டையான மண்டையோட்டு மாலையாகிய கரோடியும் விரிசடை மேல் கங்கையாகிய பெண்ணையும் அணிகின்ற நாயகன் அப்படின்னு நம்ம வார்த்தைகளை வந்து இடம் மாற்றி வச்சு பொருள் கொள்ளணும். அது சில பாடல்கள் இது மாதிரி இந்த பாடலுடைய மீட்டிற்காக வார்த்தைகள் இடம் மாறி வரும். இது தமிழில் இலக்கணத்தில் பொருள்கோள் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாள். ஒரு செய்யுளை வந்து எப்படி பொருள் கொள்வது அப்படிங்கிறதுக்கு ஒரு வெரை ரூல்ஸ் எல்லாம் வச்சுருக்கா. இதே மாதிரி ஆற்றொழுக்கு பொருள்கோள் அப்படின்னு மாதிரி அப்படி லெஃப்ட் ரைட் போயிட்டே இருந்தால் ப்ராப்பர் சென்டென்ஸில் இருக்கும். சில சமயம் இது மாதிரி கொண்டு கூட்டி பொருள் கொள்றதும்பா, ஒரு வார்த்தை எடுத்து இன்னொரு இடத்துல போட்டு பொருள் கொள்ளணும். அதனால் இந்த எனக்கு தோன்றது வெண்தலை மாலை கரோடியும் விரிசடை மேல் கங்கை பெண்டு அணி நாயகன் அப்படின்னு எடுத்துக்கணும். பெண்டு அப்படின்னாக்க பெண், இந்த பெண்டாட்டி அப்படிங்கிற வார்த்தையில் வர்றது அதான் பெண்டு. பெண்டு அப்படின்னா பெண். அப்படி அந்த கங்கையாகிய பெண்ணை விரிசடை மேல் அணிகின்ற நாயகன், அவன் சடை மேல கங்கையை அணிஞ்சிருக்கிறான் அப்படின்னு அதை எடுத்துக்கணும். அப்புறம் பேய் உகந்து ஆடும் பெருந்தகையான், சிவருமான் சுடுகாட்டில் கூத்தாடுகின்றான், அவனை சுற்றி பூதகணங்கள்லாம் இசை முழங்குகின்றன. அப்படியாக பேய்களோட ஆடு கூத்தாடுகின்ற பெருந்தகையான், பெருந்தகை அப்படின்னாக்க பெரியவன் அப்படின்னு இல்லை பெருமை உடையவன், ஆண் தகை பெருந்தகை அப்படின்னா அந்த தகை தான் அந்த உடையவன். அப்படி ஆண்மை மிகுந்த ஆண்மை உடையவன் ஆண்டகை, அது மாதிரி பெரு மிக பெருமை உடையவன் பெருந்தகை. அப்படிப்பட்ட சிவருமானவன் கண் தனி நெற்றியன், கண்ணில் அப்படின்னா கண் தனி நெற்றியனை ஒப்பற்ற நெற்றி கண்ணை உடையவன் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட ஒப்பற்ற நெற்றி கண்ணை உடையவன் அவன் காலனை காய்ந்து கடலின் விட முண்டருள் செய்த பிறான். இந்த முன்னாடி பாடல்கள்லாம் இந்த காலனை உதைக்கிறதுக்கு முன்னாடி யமனுக்கு நிறைய வர்ணனை வந்தது. மார்க்கண்டேயர் என்ன பண்ணினார் அப்படிங்கிறது ஒரு வர்ணனை முதல்ல ஒரு பாட்டில். இன்னொரு பாட்டில் யமன் எப்படிலாம் வந்தான், அவன் கையில் சுருக்கு வச்சுருந்தான், சூளம் வச்சிருந்தான், அவன் கோபத்தோடு ஓடி வந்தான் அப்படிலாம் வர்ணனைலாம் சொல்றது. இங்கே வந்து சும்மா காலனை காய்ந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார், யமனை உதைச்சார் அப்படின்னு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு இருக்கு. காலனை காய்ந்து யமனை உதைச்சு கடலின் விடம் உண்டருள் செய்த பிறான், அவன் ஆழகால விஷயத்தை உண்டருள் புரிந்தான். அப்படிப்பட்ட சிவபெருமான் அவன் கடவுர் உரை உத்தமனே, அந்த பெருமான் கடவுரில் உரைகின்றான். இதான் எட்டாவது பாட்டுக்கு எளிமையான நேரடியான பொருள் இது. ஆனால் இந்த சொன்னபடி இதில் சில ஒன்று ரெண்டு வார்த்தைகள் புரியாத வார்த்தைகள் இருக்கு. அதே மாதிரி வார்த்தைகளை கொஞ்சம் முன்ன பின்ன கொண்டு போய் பொருள் கொள்ள வேண்டியிருக்கு முதல் ஒன்றரை அடியில். இப்போ ஒன்பதாம் பாடல், கிழலதாகி கிளறிய கேசவன் காண்பரிதாய் வாழி நன் மாமலர் கண்ணிடந்திட்ட அம்மாளவர்கன்று அழியும் இந்து அடுதிரர் காலனை அன்று அடர்த்து ஊழியும் ஆய பிரான் கடவுர் உரை உத்தமனை. இல்லை திருமால் ரெண்டு தரம் வராது இதில் இந்த பாட்டில். பொதுவாக திருமாலை பற்றி ஒரு பாட்டில் வந்ததுன்னா அவர் அடிமுடி சேர்ந்த கதை வரும், இல்லைன்னா அவர் பூஜை பண்ண கதை வரும், அது மாதிரி ஏதாவது ஒரு கதை தான் வரும். ஆனால் இந்த பாட்டில் அபூர்வமா திருவாரூருடைய ரெண்டு விஷயங்களை சொல்றார். கிழலதாகி கிளறிய கேசவன் காண்பரிதாய் அப்படின்னு அது ஒரு எபிசோட். ஒரு இது கிழல்னா பன்றி, கிளறதுன்னா தோன்றது, கேசவன்னா திருமால். அப்படி அடிமுடி செடினப்போ இந்த திருமால் ஒரு பன்றி வடிவு எடுத்துட்டு நிலத்தை தோண்டி கொண்டு திருவடி கீழே திருவது ஒளிப்பழமா நின்றப்ப திருவடியை காண சென்றார். அப்படி சென்ற திருமாலால காண முடியல, காண்பரிதா அப்படி போன திருமாலால காண முடியாதபடி நின்ற பெருமானாகி அது ஒரு ஃப்ரேஸ். அப்புறம் இந்த வாழி அப்படின்னு இருக்கே அது நம்ம அசைன்னு எடுத்துக்கணும். இந்த செய்யுள்களில் சில சமயம் மீட்டருக்காகவோ எதுகைக்காகவோ சில அசை சொற்கள் வரும், அது ஃபில்லர் வேர்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கணும் நீங்க. அதுக்கு இந்த பாட்டில் அதுக்கு டைரக்ட் மீனிங் கிடையாது. வாழினா வாழ்க, அவ்வளவுதான், வாழ்கன்னு சொல்லிட்டு நன் மாமலர் கண் இழந்து இட்ட அம்மாலவர்க்கு அன்று ஆழிய மீந்து. அந்த மாமலர் கண் சிறந்த தாமரை போன்ற கண்ணை உடையவன் திருமால், தாமரை கண்ணன் அப்படிங்கிற பேர்லாம் கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தாமரை போன்ற கண்ணை எடுத்து இடந்து இட்ட, கண் இடந்து இட்ட அம்மாலவர் கண்ணை தோண்டி பூ மாதிரி இட்ட அந்த திருமாலுக்கு அன்று ஆழிய மீந்து அன்னைக்கு சக்கராயுதம் அருள் புரிந்தான். அப்படி பண்ணி அடுத்திரர் காலனை அன்று அடர்த்து அந்த கொல்லுகின்ற வலிய கூற்றுவனை காலனை அன்று அடர்த்து, முன்னாடி அந்த மார்க்கண்டேய கொல்ல போன நாள் அன்னைக்கு அன்னைக்கு அடர்த்து, அடர்த்துனாக்க அழிக்கிறது, நசுக்கிறது, அழிக்கிறது. அப்படி காலை வச்சு ஒரு தம்சம் பண்ணார் இல்லையா, அப்படி அழித்து ஊழியும் ஆய பிறான், அவன் ஊழியாகவும் இருக்கின்றான். அப்படின்னு அர்த்தம், ஊழி காலத்துக்கு கடந்தும் நிற்கிறவன் ஊழியாகவும் அவன் தான் இருக்கான். அப்படியாக இருக்கிற பெருமானவன் கடவுளில் இருக்கான். இதில் அடிமுடி தேடிய கதை நம்ம பல பாடல்களில் பார்க்கறதுனால அது தனியாக சொல்லலை. இந்த திருமால் கண்ணை இழந்து இட்டு சக்கராயுதம் பெற்ற கதை திருவிழிமிழையில் நடக்கிற கதை. திருவிழிமிழலைங்கிறது ஒரு அற்புதமான ஸ்தலம், பார்க்க வேண்டிய ஸ்தலம். நம்ம முன்னாடி இந்த வாசித்திரவே காசு நல்குவீர் பதிகத்தெல்லாம் பார்த்துருக்கோம். அது அந்த திருவிழிமேளையில் பாடப்பெற்ற பதிகம் அது. அந்த திருவிழிமேளையில் திருமால் சிவருமான பூஜை பண்ண ஸ்தலம். திருமாலுக்கு சக்கராயுதத்தை அருள் புரிந்தவன் சிவருமான், அதுதான் அந்த வரலாறு. அது ஜலந்திரனை அழித்த வரலாறு நமக்கு முன்னாடி தெரியும், அஷ்டவிரட்ட செயல்களில் ஒன்று. ஜலந்திரன் அழிக்கிறதுக்காக சிவருமான் ஒரு பிராமணர் வேஷத்தில் போய் தரையில் ஒரு சக்கரத்தை வட்டத்தை கீறி காலால் அப்படி ஒரு வட்டத்தை கீறுவார் தரையில். நீ இந்த வட்டத்தை ஒரு நாள் தூக்க முடியும்னா பாரு, அப்போ நீ சிவனோட போய் சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு பேர். உடனே அதை கஷ்டப்பட்டு அந்த வட்டத்தை தூக்குவோம், அந்த வட்டமே சக்கரமாக மாறி ஜலந்தனை ரெண்டு கூரை ஆக்கிடும், அழிச்சிடும். அப்படிப்பட்ட அந்த சக்கராயுதம் சிவருமான் இருந்தது, அது தனக்கு வேணும் அப்படின்னு திருமால் தவம் செய்தார், பூஜை பண்ணினார். அப்படி திருவிழிமிழையில் அவர் பூஜை பண்ணுறப்ப தினம் 1000 தாமரை பூ கொண்டு பூஜை பண்ணுவார் சாஸ்திரநாமம் சொல்லி. அப்படி பண்ணுறப்ப ஒரு நாள் சிவருமான் அவருடைய லீலையாக ஒரு தாமரப்பூவை மறைய செஞ்சிடுறார். திருமால் 1000 தாமரப்பூ எடுத்துன்னு பூஜையை உட்காடுறார், சாஸ்திரநாமம் சொல்லிட்டு வர்றார். 999 சொல்லியாச்சு, அடுத்த நாமம் சொல்லணும், ஆனால் இங்கே பூவை காணும். அதனால் அவர் உடனே தன்னுடைய மலர்கண் ஒன்று எடுத்து அதையே பூவை அர்ப்பணம் பண்ணுறார். அப்போ அவருடைய பக்தியை மெச்சி சிவருமான் அவருக்கு அவர் விரும்பிய சக்கராயுதத்தை அருள் புரிவார். அதுதான் அந்த திருவிழிமிழை தல வரலாற்று கதை இது. அதை இங்கே ரெஃபர் பண்ணுறார். நன் மாமலர் கண் இடந்து இட்ட நல்ல அழகு அழகான தாமரை பூ போன்ற கண்ணை தோண்டி பூ போல இட்டு அர்ச்சித்த அம்மாலவருக்கு அந்த திருமாலுக்கு அன்று இன்னைக்கு அந்த கால அந்த சமயத்தில் ஆழியும் ஈந்து அவனுக்கு சக்கராயுதத்தையும் கொடுத்து அருள் புரிந்து அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த கதையை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் இந்த கான்டெஸ்டில் அந்த கதையை சொன்னேன் ரெஃபரன்ஸுக்காக. 10 பாடல். தேன் திகழ் கொன்றையும் கூவள மாலை திருமுடி மேல் ஆண் திகழ் 5 உகந்தாடு பிரான் உகந்தாடும் பிரான் மலை ஆர்த்தெடுத்த கூன் திகழ் வாழரக்கன் முடி 10 குலைந்து விழ ஊன்றிய சேவடியான் கடவுர் உரை உத்தமனே. இதில் இந்த பதிகத்தில் இந்த முதல் 9 பாடல்களில் காலன் உதச்ச சம்பவத்தை சுட்டுகிறார். ஆனால் இந்த 10 பாட்டில் காலன் வரல. திருநாவுக்கரசரோட பதிகத்தில் கடைசி பாட்டில் ராவணனுக்கு தான் இடம், இல்லை ராவணன் வரான். இந்த முதல் 1.5 சிவபெருமானுடைய வர்ணனை, அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய கைலாய மலையை எடுத்த ராவணனுடைய 10 தலையும் நசுக்கிய திருவடியுடையவன் சிவபெருமான் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றார். என் திகழ் கொன்றையும் கூவிள மாலை திருமுடிமேல் ஆண்திகள் ஐந்து உகந்தாடும் பிரான் மலை ஆர்த்தெடுத்த. அது வரைக்கும் சிவனுடைய வர்ணனை. தேந்திகள் கொன்றை, சிவருமான் கொன்றை மலர் அணிந்திருப்பான், கொன்றை மலர் அணிந்திருப்பான், அது நிறைய தேன் நிறைந்த மலர். தேந்திகள் கொன்றை மலர், தேன் அப்படின்னாக்க பூவில் இருக்கிற மதுவுக்கும் தேன் அப்படிம்பா, பூவில் இருக்கிற வாசனைக்கும் தேன் அப்படிம்பா. அந்த தமிழ் ஆகுபேர் அப்படிங்கிற ஒரு கான்டெக்ட்ல ஒரு வார்த்தைக்கு அதோட தொடர்புடைய ரெண்டு மூணு அர்த்தங்கள் இருக்கும். அதனால தேன் அப்படிங்கிறது தேனியையும் குறிக்கும், வாசனையை குறிக்கும், பூவில் இருக்கிற மதுவை குறிக்கும். இந்த இடத்துல நம்ம பூவில் இருக்கிற தேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். தேன்திகள் கொன்றையும் கூவிள மாலை, கூவிள மாலைனாக்க வில்வ மாலை இல்லையா, வில்வத்தை இறைவன் மாலையாக அணிஞ்சிருப்பார். அந்த வில்வம் வந்து தமிழில் கூவிளம்னு பேர். அது தன்னுடைய திருமுடி மேல கொன்றை மலரையும் கூவிள வில்வத்தையும் மாலை போல் அணிஞ்சிருக்கிறான். அப்புறம் ஆண் திகழ் ஐந்து உகந்த ஆடும் பிரான். ஆண் அப்படின்னா பசுமாடு, ஆண் திகழ் ஐந்துன்னா ஆனஞ்சு. பசுமாட்டுக்கிட்டேருந்து கிடைக்கிற பஞ்சகவியம் பால் தயிர் நெய் கோசலம் கோமயம் அப்படிங்கிறது அஞ்சு. அந்த ஆண் திகழ் ஐந்தும் உகந்து ஆடும் பிரான். அதே அதில் அபிஷேகம் ஆடுதல்னா இங்கே அபிஷேகம், ஆடுதல்னா கூத்தாடுறது மட்டும்தான் ஆடுதல் இல்லை, நீர் ஆடுதல் அப்படிங்கிற மாதிரி ஆடுதல் அப்படின்னா அபிஷேகம். அப்படியா பஞ்சகவியத்தால் அபிஷேகம் விரும்புகின்றவன் அப்படிப்பட்ட பெருமானவன் அவனுடைய மலையாகிய கைலாய மலையை ஆர்த்து எடுத்த. இந்த ராவணன் குப்பாட்டு பொண்ணு போய் எடுத்தான், சும்மா போய் இருக்கலாம், பயங்கர கோபத்தோட போய் எடுத்தான் இல்லையா, தன்னோட தேர் கீழே இறங்கிடுச்சுன்னு உனக்கு ஒரே கோபம், இந்த கைலாச மலை என்ன பெரிய மலை நான் தூக்கி எரிஞ்சிட்டு போவேன் அப்படின்ட்டு சத்தம் போட்டு போகிறான். கண்ணா பின்னு சிவபெருமானை திட்டிண்டு மேல கைலாசத்தை திட்டிண்டு போய் அந்த மலையை எடுக்கிறான். ஆர்த்து எடுத்து சத்தம் போட்டுன்னு போய் எடுக்கிறான். அப்படி எடுத்த கூண்திகள் வாளரக்கன் இல்லையா, இது கூண்திகள் வாளரக்கன்ங்கிறது அரக்கன் அப்படிங்கிறது ராவணன். இப்போ இந்த கூன் திகழ் வாள் அப்படின்னா என்ன, கூன் அப்படின்னா வளைவு, வாள் அப்படின்னாக்க சோடு சண்டை போடுற ஆயுதம் அப்படின்னு எடுத்துனாக்க அந்த வாள் வந்து கொஞ்சம் ஒரு வளைவு இருக்கும், வாளில் வாள் வந்து நேரம் இருக்காது, கத்தினா நேரம் இருக்கும், வாள்னாக்க அது ஒரு ஸ்லைட் கர்வ் இருக்கும் அதில். அப்படி வளைவு இருக்கின்ற வாளை ஏந்திய அரக்கனாகிய ராவணன் அப்படின்னு எடுத்துக்கலாம், கூன் திகழ் வாளரக்கன். ஆனால் இந்த வாள் அப்படின்னா கொடியேன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, வாளரவு வாளரக்கன் அதெல்லாம் வந்து கொடிய அரக்கன் கொடிய பாம்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த வாழ கொடிய அரக்கன் அப்படின்னு எடுத்துனாக்க அப்போ இந்த கூண்திகள் வந்து அந்த அரக்கனுக்கே வரும். இது நம்ம மனசில் கற்பனை பண்ணி பார்த்தோம்னா தெரியும், ராவணன் போய் கைலாச மலையை பேத்து எடுக்கிறான். அப்போ எப்படி பேத்து எடுப்போம், தரையில் இருக்கிற மலை எப்படி நம்ம பேத்து எடுப்போம், நம்ம குனிஞ்சு ரெண்டு காலில் நின்றுருக்கோம், அப்படி குனிஞ்சு கையை அடியில் விட்டு இப்படி பேத்து எடுக்கிறான் இல்லையா, அப்போ அவன் உடம்பு குனிஞ்சு தான் இருக்கும் வேக தூக்கிறதுக்கு. அப்படி பார்த்தோம்னா கூண்டிகள்னா அப்படி உடம்பை வளைச்சு கைலாச மலையை பேக்க முயன்ற கொடிய அரக்கன் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். உரையில் அவனோட வாள் தான் வளைஞ்சிருக்குன்னு கொடுத்துருக்கா. ஆனால் எனக்கு தோணுனது அவன் அப்படி உடம்பை வளைச்சு அந்த கைலாச மலையை பேத்தான் அப்படின்னு எனக்கு தோணித்து. அப்படிப்பட்ட அந்த கொடிய அரக்கனாகிய ராவணனுடைய முடி பத்தும், அவனுடைய பத்து தலைகளும் குலைந்து விழும்படியாக, குலைஞ்சு விழுதுனா செதறி போகிறது, அப்படி செதறி போகும்படியாக ஊன்றிய சேவடியான், தன்னுடைய திருவடியை ஊன்றிய சிவருமான் அவன் கடவுர் உரை உத்தமன் அப்படின்னு. அதான் இந்த பத்தாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். சிவருமான் கொன்றை மலர் மாலை கூவிளம் வில்வ மாலையெல்லாம் அணிஞ்சிருக்கான் தலை மேலே, ஆன பஞ்சகவியில் அபிஷேகம் பெறுகின்றவன், அவனுடைய கைலாச மலையை சத்தம் கொண்டு போய் எடுத்த ராவணனுடைய பத்து தலையும் செதுரும்படியாக திருவடியை ஊன்றிய பெருமான் அவன் திருக்கடவுரில் இருக்கின்றான், அவனை வழிபட்டு நாம் உய்வோமாக அப்படின்னு இந்த பாட்டில் சொல்லி முடிக்கிறார். இந்த இரவில் நிறைவு செஞ்சுக்குவோம். திருச்சிற்றம்பலம்.